அரியொடு பிறமர்க்கு அளவறி உண்ணான், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். இறைவன் திருமால் பிரமன் போன்ற இருவருக்கும் அரியவனாக இருக்கக்கூடிய நீங்கள் திருவாசகத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் இந்த பகுதியை மணிவாசக பெருமான் பல இடங்களில் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். எனவே திருமால் பிரமருக்கு இறைவன் அரியவன் அப்படிங்கிற செய்தி நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் எல்லா இடங்களிலும் வரக்கூடிய ஒன்று. அந்த திறம், அவர்கள் இருக்கக்கூடிய பதம் என்று சொல்லப்பெறுகிற நிலை வேறு, தொண்டர்கள் என்று சொல்லப்பெறுகிற நிலை வேறு. எனவே அடியார்கள் எப்பொழுது வேணாலும் பெருமானை நினைக்கவும் காணவும் வணங்கவும் வாய்ப்புரியவர்கள். அந்த பதவியில் அமர்ந்திருக்கிறவர்கள் இறைவன் எப்போ அருள் செய்கிறாரோ அப்போதான் அவங்க வந்து அவரை காண வரக்கூடிய வாய்ப்போ போற்றுவதற்கான வாய்ப்புகளோ கிட்டும் என்பது தான் அது இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை. அந்த வகையில் அரியோடு பிரமருக்கு அளவறி ஒன்னான், ஆக திருமாலுக்கும் பிரமனுக்கும் காண முடியாதவனாக நிற்கக்கூடிய பெருமான், அறிய முடியாதவனாக நிற்கின்ற அந்த இறைவன். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், ஆக நரியை குதிரையாக ஆக்கிய நன்மை, மணிவாசகர் பொருட்டு இறைவன் நரியை குதிரையாக ஆக்கினார் என்பது நம்ம பார்க்கிறோம். அது திருவிளையாடல் புராணத்தில் நரி பரியாக்கிய படலம் என்று சொல்லப்படுகிற பகுதியில் அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னே நாம் பல இடங்கள் அதை பற்றி பார்த்தோம். மணிவாசகருடைய வரலாற்றை சிந்திக்கும் பொழுதே அதை நாம் சிந்தித்திருப்பதனால நரியை குதிரை ஆக்கிய நன்மை. எனவே மணிவாசகர் பொருட்டு இறைவன் நரியை குதிரையாக ஆக்கி கொண்டு வந்தார் என்ற வரலாற்று செய்தியை இங்கு பதிவு செய்கிறார். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் என்ற ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். இது அப்படியே ஒரு தொடர்ந்து பொருள் தரக்கூடிய ஒரு தொடர். ஆண்டு கொண்டு அருள இறைவன் குதிரை சேவனாக வந்தான், அந்த குதிரை சேவனாக வந்து பாண்டியனை ஆட்கொண்டார், தன்னை ஆட்கொண்டார், அங்க வந்தி என்று சொல்லப்படுகிற மூதாட்டியும் ஆட்கொண்டார். எல்லாமே அந்த ஒரே படலத்துல இந்த மூன்றும் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். பாண்டியருக்கு அருள் செய்யும் பொருட்டாகவும், நம்முடைய மணிவாசகருக்கு அருள் செய்யும் பொருட்டாகவும், வந்தி என்று சொல்லப்படுகின்ற மூதாட்டிக்கு அருள் செய்யும் பொருட்டாகவும் இறைவன் அவ்வாறு அந்த கோலம் தாங்கி வந்த நிலையில நடந்த வரலாறு. எனவே இங்க ஒன்றை எடுத்து ஆண்டு கொண்டு அருள தன்னுடைய அழகான திருவடியை காட்டி இறைவன் தன்னை ஆட்கொண்டான். ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று பாண்டிய மன்னனுக்கு குதிரையை விற்கின்றவனாக வந்து, அப்படி விற்கின்ற பொழுது அவன் கொடுத்த பொன் பொருள் போன்றவற்றை பெற்றுக்கொள்ளார் இசையப்பெறாது. ஏற்கனவே மணிவாசக பெருமான் இவருக்கு கொடுத்த குதிரை வாங்கும் பொருட்டாக கொடுக்கப்பட்ட பொருளை எல்லாம் கோயிலாக அமைத்த காரணத்தினால மீண்டும் பொருள் பெறாது இறைவன் மறுத்து நின்றார் அப்படிங்கிற குறிப்பை இங்கு தருகிறார். இசையப்பெறாது, எனவே பொற்குவையின் மதிப்பும் குதிரைகளுடைய விலை மதிப்பும் ஒப்பாகாமல் குதிரைகள் மீண்டும் நரியாக ஓடிவிட்டமையால் அரசனுக்கு பொன் முழுவதும் இழப்பே ஆயிற்று என்றவாறு. எனவே இப்ப இங்க இறைவன் குதிரைகளை இங்கே குதிரையை கொண்டு வராமல் நரியை குதிரையாக கொண்டு வந்த காரணத்தினாலும் இது ஒப்பாகக்கூடியது அல்ல என்பதனாலும் பொருள் பெறாமல் விட்டுட்டார் அப்படிங்கிறது உரையாசிரியருடைய கருத்து. ஏன் சாமி காசு வாங்கிக்கல, கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், இவை அந்த மன்னன் தருகிற பொருளும் இறைவன் தருகிற குதிரையும் ஒப்பிடுகின்ற பொழுது நிகரானது அல்ல, எனவே பெறலை ஒரு காரணம். இரண்டாவது, நரியைத்தான் குதிரையாக்கி வந்திருக்கிறாரு, இது மீண்டும் நரியாக போகுது, எனவே நீ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பெறலை அப்படிங்கிற கருத்து உரையாசி தருகிறார். எனவே பொற்குவையின் மதிப்பு குதிரைகளின் விலை மதிப்புக்கு ஒப்பாகாமல், இது ஒரு காரணம். இரண்டாவது, குதிரைகள் மீண்டும் நரிகளாகி ஓடிவிட்டமையால் அரசனுக்கு பொன் முழவும் முழுவதும் இழப்பே ஆயிற்று என்றவார். இந்த ரெண்டு காரணத்தினால இறைவர் அந்த கனகத்தை பெறாது மறுத்தார் அப்படிங்கிற இண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப, எங்கோன் அருள் வழி இருப்ப மன்னன் தம்மை ஒருத்த பொழுதும், அதாவது ஒருத்தனை தண்டித்த மன்னன் தன்னை ஒருத்த பொழுதும் வாதவூர் பெருமான் இறைவன் திருவருளியே நினைந்திருந்தார். மன்னன் என்ன செய்தாரு, இந்த குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக ஆகியது, எனவே கோபம் கொண்ட மன்னன் மணிவாசக பெருமானை சிறைக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறான், சிறை தண்டனை கொடுக்கிறான். அப்படி சிறை தண்டனைக்குள்ள இருந்த பொழுது கூட திருவருளை நினைந்து வருந்தலைங்க அவர். நாமளா இருந்தா என்ன நிற்போம், ஏன் சாமி உன்னை நம்பித்தானே நான் இப்படி வந்தேன், நீ கொடுத்த மோதிரத்தைத்தானே மன்னன்ட்ட கொடுத்தேன், நீ தானே குதிரையை கொண்டு கொடுத்த, நீ குதிரையை கொடுத்துட்டு நரியாக்கிட்டு நீ போயிட்ட, என்னை கொண்டாந்து சிறையில வச்சுட்டியே நீ என்று இறைவனை நினைந்து நாம வருந்துவோம். இறைவன் மீது வருத்தம் வரும் நமக்கு, சாமி இப்படி பண்ணலாமா, நாம தான் நாம வேணா இப்படி எல்லாம் பண்ணலாம், இறைவன் இப்படி பண்ணலாமா என்று இறைவன் மீது வருத்தம் வருங்க. இயல்பாவே உயிர்கள் எல்லாருக்குமே, எல்லா உயிர்களுக்குமே இறைவன் மீது வருத்தம் வரும், ஏன்னா அதது அது நினைக்கிறது நடக்கலைன்னா எல்லாருக்கும் வருத்தம், இது இயல்புங்க. ஆனால் ஞானிகள் ஒருபோதும் இறைவனை அவனுடைய செயலை கண்டு வருந்த மாட்டான். என்ன இப்படி ஆயிடுச்சு, இல்லை திருவருள் ஏதோ காரணம் பற்றி தான் இதை செய்திருக்கும், நன்மைதான் இருக்கும் அப்படின்னு நினைப்பார்களை ஒழிய, அது சாமி இப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் சாமி இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியே வராதுங்க. இதான் நமக்கும் ஞானம் பெற்றிருப்பவருக்கும் வேறுபாடு. நமக்கு ஏதாவது ஒரு வகையில சலிப்பு வரும், என்னதான் இந்த சாமி நம்மளை பிரியமா பண்றது அப்ப ஒரு சலிப்பு வந்துருங்க. ஆனா இறைவனுடைய கருணையை நினைந்து ஒருபோதும் சலிப்பே பெறாதவர்கள் ஞானிகள். இதுதாங்க நமக்கு அவனுக்குள்ள ஞானிகளுக்குள்ள வேறுபாடு இதுதான். அதனால இப்படி சிறைக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருந்தினாரா கேட்டா வருந்தனா இல்ல, அதுவும் இறைவனுடைய திரு ஆண்டான் எங்கும் அருள் வழி இருத்த பின்னாடி பண்ணார். நம்ம சதகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நரகத்திலே கூட அழுந்தினாலும் கூட அது திருவருளே என்று கருதுவேனே ஒழிய இறைவனை இகழமாட்டேன், போற்றி என்போலும் பொய்யர்தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி அப்படிம்பாரு பின்னாடி சதகத்துல. அதுல கூட உன்னை இகழமாட்டேன் அப்படிங்கிற செய்தியை அங்கேயும் வைத்திருப்பார். முன்னே சதகத்தின் தொடக்கத்துல சொல்ற பாட்டிலையும் கூட, கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லே, எனது அடியாரோடு அல்லா நரகம் புகினும் எல்லேன். நரகத்துக்குள்ள கொண்டு என்னை உட்கார வச்சா கூட என் சாமி இப்படி பண்ணிருக்கு சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா எங்க சாமி நல்லதுதான் பண்ணுவார். இதுதான் திரும்ப திரும்ப அப்பர் தேவாரம் படிச்சீங்கன்னா அப்புறம் அப்படி சொல்லியிருப்பார், இன்பம் தருபவன் துன்பம் களைபவன் அப்படின்னு பதிவு செய்கிறார். எனவே இறைவனுடைய செயல்ல தீங்கு ஒருபோதும் இருக்கார், நன்றுடைய ஆணை தீயதிலானை. அதனால இங்க ஆண்டான் எங்கும் அருள் வழி இருப்ப, சிறைக்குள்ள இருந்தாலும் கூட இதுவும் திருவருளே இதுவும் தகும் அப்படின்னு கருத்தா இருக்கிறார். எனவே எங்கும் அருள் வழி இருப்ப மன்னன் தம்மை தண்டித்த பொழுதும் வாதவூர் பெருமான் இறைவனையே நினைந்தாரை ஒழிய வேறு வகையான வருத்தம் அவருக்கு வரல. எனவே ஆண்டான் எங்கும் அருள் வழி இருப்ப தோற்றிய தொன்மையும் ஆக இறைவன் அங்கு காட்டி அந்த அருள் செய்தது அருளித்திறம் இருக்குதே அது சொல்கிறார். இறைவன் அசரீதியாக மொழிந்து பாண்டியன் கணக்கை நேர் செய்த அருளிப்பாடு, எனவே தோற்றிய தொன்மை என்ற சொல்லால காட்டியிருக்கிறார். அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும், எனவே ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கும் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும், எனவே இறைவன் சோதி வடிவமாக நின்று அருளிய அந்த அருளித்தரத்தையும் எடுத்து காட்டி இது தொன்மை அப்படிங்கிற நிலையும் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும், அந்தனன் அப்படின்னா ஒழுக்கத்தின் வடிவமாக விளங்குபவன் அப்படின்னு பொருள், அந்தனன் என்று சொல்லுக்கதான் பொருள். எனவே அந்தனன் என்று சொல்லுகிறார். எனவே அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம், இங்க இந்திர ஞானம் ஞானம்னா ஜாலம் அப்படிம்பாங்க, அவன் பெரிய ஜாலக்காரன் அப்படிம்பாங்க, மாயா ஜாலம் அப்படின்னு சொல்லுவது. இந்த ஜாலம் என்பது இங்க ஞானம் என்ற சொல்லால இடம்பெற்றிருக்குதுங்க. எனவே மாயவித்தை, அதுக்கு பேர் மாயவித்தைன்னு பேர். ஏன்னா மானிட வடிவில் இருந்த இறைவனும் ஏனையோரும் பின்பு மறைந்ததை குறித்த இங்க வந்து தன்னை ஆட்கொள்ளும் பொருட்டாக இறைவன் மானிட சட்டை தாங்கி நின்ற நிலையும், அப்புறம் கணங்கள் சிவகணங்களை சீடர்களாக அமர்த்து கொண்டு இவருக்காகத்தானே காத்து கொண்டிருந்தார். எனவே அந்த நிலையெல்லாம் எண்ணி பார்த்து இறைவன் எனக்கு இவ்வாறு செய்திருக்கிறான் அப்படிங்கிறத அந்த வித்தை அப்படின்னு சொல்வத இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் அப்படின்னு காட்டுகிறார். நம்முடைய கந்தர் கழிவு என்பால பார்த்தீங்கன்னா, இந்திரசாலம் புரிவோன் எவையும் மயக்கி தான் மயக்காதுன்பார். குமரகுருவருடைய வாக்குல பார்த்தீங்கன்னா, மாயவித்தை செய்கின்றவன் அவன் மயங்க மாட்டானுங்க, எல்லாத்தையும் மயக்குவான். அது மாதிரி என்னை மானிட சட்டை தாங்கி வந்து என்னை இறைவன் ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்ற வர இடத்துல குமரகுருவர் இந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பார். இந்திர சாலம் புரிவோன் எவரையும் மயக்கு தான் மயங்காது, சகடமும் சக்கரமும் போல் என்று ஒரு அழகான தொடர் கந்தர் கழிவென்பாவில் உண்டு. அது மாதிரி இங்க இந்திர சாலம் காட்டி எல்கும். மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை, முன்னையே குதிரை சேவகன் சொல்லிட்டார். ஏன்னா பக்தி அனுபவத்துல வந்ததே திரும்ப திரும்ப வரும். எனவே மதுரை பெருநகர் என்று சொல்லப்படுகிற பெருமை பொருந்திய மதுரை நாம் நகரின் கண்ணே, குதிரை சேவகனாக இறைவன் வந்த திறத்தை இங்க எடுத்து காட்டுகிற குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். மண் சுமந்தது யாருக்காக? மண் சுமந்த படலம் அப்படின்னு ஒரு படலம் உண்டு திருவிளையாளர் புராணத்துல, அதுல விரிவா கொடுத்திருக்கிறார். ஆக அந்த மதுரை மாநகரின் கண் இருந்து அடியவர் பொருட்டாக, ஆங்கது தன்னில் அடியவர்க்காக, இங்க அடியவர் என்பது மணிவாசகருக்காகவும் வந்தாரு, மந்திக்காகவும் வந்தாரு, பாண்டியனுடைய செல்வம் நன்னெறிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் வந்தார் அப்படிங்கிற மூன்று செய்தி அங்க காணப்படுது. எனவே இங்க அடியவர்க்கு அப்படிங்கிறது மணிவாசகருக்காகவும், வந்தி என்று சொல்லப்படுகிற மூதாட்டிக்காகவும். எனவே அந்த மதுரை மாநகரின்கண் சிவன் அடிமைத்தரத்தில் திளைத்த வந்தியம்மை பொருட்டு செம்மையாக மண் சுமந்து வந்தியம்மையாருக்கும் பாண்டியனுக்கும் அருள் செய்த திறம். ஏன்னா பாண்டியருக்கும் அதன் வழியாத்தான் அருள் செய்கிறார். எனவே அந்த பாங்காய் மண் சுமந்து அருளிய பாங்கு அப்படிங்கிறதுக்கு செம்மை, ரொம்ப பாங்கா, ரொம்ப பாங்கா, பதுசா, பக்குவமா அப்படின்னு அதான் செம்மை, அதான் பாங்கு. ஆக அந்த மண் சுமந்த நிலை அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல பாத்தீங்கன்னா அது எப்படி வராரு, அழுக்கேறிய உடை, தேய்ந்து போன மம்மட்டி, அப்புறம் பீந்து அதை கட்டி இருக்கின்ற கூடை, அவரை பார்த்தா ரொம்ப காலம் மண் எடுத்து எடுத்து காப்பேறிய கை, அந்த மம்முட்டி பிடிச்சி பிடிச்சி நம் கையெல்லாம் காப்பேறி இருக்கிறது. மம்முட்டியினுடைய கைப்பிடி பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்குது. ஏன்னா ரொம்ப காலம் பயன்படுத்தினா மம்முட்டி அப்படி இருக்கும், புதுசா இருந்ததுன்னா செதில் செதிலா இருக்கு, கையில குத்து செதில். அந்த மம்முட்டி கையில பிடிச்சு பிடிச்சு கையில காப்பேறி இருப்பதும் மம்முட்டியினுடைய கைப்பிடி வலுவலுன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காலம் இவர் இந்த வேலையை செய்யறாரு. அதே போல மம்முட்டி தேய்ந்த மம்முட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் அப்படித்தான் சாமி வரார் அப்படிங்கிற திருவிளையாடல் புராணத்துல மிக அழகா விரித்திருக்கிறாங்க. இங்க சுருக்கமா சொல்றார், ஆங்கது தன்னில் அடியவருக்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும்